நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு ஒரு அருமையான ஆவிக்குரிய வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப்பந்தயம். வாசிப்போம் 1 கொரிந்தியர் 9:24.
பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள்.
ஆகிலும்
ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா?
நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப்பந்தயம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நானும் ஓடுனேன் அப்படின்னு ஓடி பிரயோஜனம் இல்லை. நானும் ரட்சிக்கப்பட்டேன், நானும் சர்ச்சுக்கு போனேன், நானும் ஞானஸ்தானம் எடுத்தேன் அப்படின்னு நம்ம எல்லாருடைய ஒருவராக நம்மை வைத்துக் கொள்வதில் அர்த்தமில்லை. நாம் ஜெயிக்கிறவர்களாயிருக்கணும். ஓடுறது பெருசில்ல, ஜெயிச்சமான்றதான் காரியம் இல்லையா? ஜெயிச்சமான்றதான் விஷயம். ஆகையினாலே இந்த ஓட்டம் என்பது மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காரியம். ஓட்டம் என்பது சரியான விதத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கிறபடி நாம் சரியாய் ஓடினால் நிச்சயமாகவே நாம் ஜெயிப்போம். ஆகையினால் இந்த நாட்களிலே ஓட வேண்டிய விதத்தை குறித்து இன்னைக்கு காலையில் உங்களுக்கு ஒரு 3 காரியத்தை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியே இப்ப இந்த மாலை நேரத்தில் நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக இன்னைக்கு காலையில் நம்ம பார்த்த 3 விதமான ஓட்டங்கள். பவுல் சொல்லுகிறார், நான் நிச்சயமில்லாதவனாய் ஓடேன் அப்படிங்கிறார். நான் நிச்சயத்தோட ஓடணுங்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அப்படின்றார். அப்போ அவருடைய வாழ்க்கையில் வெற்றிகரமான ஒரு ஓட்டத்தை அவர் ஓடி முடித்தார். நம்ம வாழ்க்கையிலே நாம் எப்படி ஓட வேண்டும், எப்படி ஓடக்கூடாது என்பதற்கு சில முன் உதாரணங்களை நம்ம பார்த்தோம். முதலாவதாக நம்ம பார்த்தது யாரு? காலையில் யோவானுடைய ஓட்டத்தை பார்த்தோம். யோவான் வேகமாய் ஓடுகிறவன், பேதுருவை விட வேகமாய் ஓடக்கூடியவன் யோவான். ஆனால் அந்த யோவானுடைய ஓட்டம் வேஸ்டா போச்சு, வீணாய் ஓடினான். வேகமாய் ஓடினான் கல்லறையை நோக்கி, ஓடி கல்லறையின் வாசல போய் நின்றுட்டான். ஆனா பின்னால மெதுவாய் ஓடி வந்ததான பேதுரு உள்ளே இறங்கி சென்று இயேசு கிறிஸ்து உயிர் தேர்ந்ததை கன்ஃபார்ம் பண்ணான். அப்போ இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில பலர் என்ன செய்கிறோம், வேகமாய் ஓடணும்னு ஓடுறோம். ஆனால் அந்த ஓட்டத்துல யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிடுது. கர்த்தருக்கும் பிரயோஜனம் இல்லை, வேற மனுஷனுக்கும் பிரயோஜனம் இல்லை. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிமித்தம் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம நான் ஒரு கிறிஸ்தீன் அப்படின்னு அப்படி இருக்கக்கூடாது, அப்படி ஓடக்கூடாது. நம்முடைய ஓட்டம் கர்த்தருக்கு பிரயோஜனமா இருக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நம்மை சுற்றிலும் இருக்கிற 4 பேருக்கு அது பிரயோஜனமா இருக்கணும். அதுதான் முக்கியம். பிரயோஜனம் இல்லாமல் ஒருபோது நம்ம ஓடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை பயனுள்ளதா இருக்க வேண்டும். நம்ம மூலமா கர்த்தர் மகிமைப்படணும், நம்ம மூலமா ஒரு 4 பேர் ரட்சிக்கப்படணும். அதுதான் ஒரு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை, அதுதான் ஒரு பிரயோஜனமான ஓட்டம். அதான் ஃபர்ஸ்ட் காரியம். ரெண்டாவது யார பார்த்தோம்? ஆசகேல். இந்த ஆசகேல் இவன் தாவீதுடைய படை தளபதிகளில் முக்கியமானவன். இவனுடைய சகோதரர்கள் செரியாவின் குமாரராகிய யோவாப், அபிசாய், ஆசகேல், இவங்க 3 பேரும் பிரதர்ஸ். இதுல இந்த 3 பேரில் கடைசியானவன் தான் இந்த ஆசகேல். யோவாபுக்கும் அபிசாய்க்கும் தம்பி, இவன் கடைசி தம்பி. இவன் தாவீதுடைய சேனையில் ஒரு முக்கியமானவன், ஒரு நல்ல தளபதி. எல்லாத்த விட சொல்லப்போனா வெளியில் இருக்கிற ஒரு கலைமான்களில் ஒன்றை போல வேகமாய் ஓடுகிறவனா இருந்தானா? அப்படின்னா என்ன, ஒரு ஃபாஸ்ட் ரன்னர், ஒரு மான் ஓடுற மாதிரி ஓடுவானா? அவ்வளவு ஒரு வேகமாய் ஓடக்கூடிய திறமைசாலி இந்த ஆசகேல். இந்த ஆசகேல் யுத்தம் நடக்கிறது தாவீதின் கூட்டு சேனைக்கும் சவுளுடைய சேனைகளுடன் யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்திலே சவுளுடைய தளபதியாக இருக்கிறதான அப்னேர் அவனை துரத்தி கொண்டு ஓடுகிறான். இந்த ஆசகேல் கடைசியிலே அப்னேரால ஓட முடியல, ஆசகனுடைய ஸ்பீடுக்கு அவனால ஓட முடியல. அவன் உடனே வான் பண்றான், வராத, என்னை பின்பற்றி வராத, வேற யாராவது கொள்ளு, என்னை விட்டு என்னை பின்பற்றி வராத, இதை துரத்தாத, வேற யாராவது நீ கொள்ளு போட்டு என்ன துரத்தாத. ஏன்னா நானும் உன் சகோதரனும் உன் மூத்த சகோதரன் நாங்களும் நண்பர்கள் தான், எதிரணியில் இருந்தாலும் நாங்கள் நண்பர்கள் தான். நீ என்னை துரத்திட்டு வந்தா நான் உன்னை கொல்ல வேண்டியிருக்கும். அப்படி கொன்னுட்டான் நாளைக்கு அவன் முகத்தில் உன் சகோதரன் முகத்தில் நான் முடிக்க முடியாது. அதனால நீ போயிடு, என்ன துரத்தாத, வேற யாராவது கொள்ளு என்று சொல்லி வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இதை துரத்தாத, வேண்டாம் வேண்டான்றான். ஆனால் அந்த வார்னிங் எதையுமே இந்த ஆசைகள் கேட்கவே இல்லை. நான் உங்க விடுறது இல்லைன்னு சொல்லி தொடர்ந்து துரத்தினான். வேற வழி இல்லாம அப்படி என்ன செய்கிறான், தான் வைத்து இருந்த ஈட்டியை திருப்பி பிடிக்கிறான். சைத்தாயை ஈட்டி ஷார்ப்பா கூட பிடிக்கல, திருப்பி பிடிக்கிறான். அவன் வந்த வேகத்திற்கு அந்த ஈட்டி அவன் திருப்பி பிடிச்சதே இவன் வயிற்றில் பாய்ந்து அடுத்த பக்கம் வந்துருச்சு. அவன் அந்த இடத்தில் ஆசகேல் செத்து போனான் என்று பார்க்கிறோம் இல்லையா. அப்ப ரெண்டாவது பார்க்கும் பொழுது வாணிங்க கவனிச்சு நம்ம ஓடணும். வேத வசனம் நமக்கு வாணிங் கொடுக்குது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் நமக்கு வார்னிங் கொடுக்கிறார். அந்த வார்னிங்ஸ பார்த்து நம்ம ஓடினோம்னா புழைச்சோம். வார்னிங்க கவனிக்காம இஷ்டமோட வேகமா நம்ம என்ன செய்யக்கூடாது, ஓடக்கூடாது. வசனத்தில் இருக்கிற எச்சரிப்புகளை கவனித்து நம்ம ஓடணும். எச்சரிப்புகளை கவனிக்காம ஓடுனா நமக்கு ஆபத்து தான் வரும். இது ஆசைகளுடைய ஓட்டம் நமக்கு காண்பிக்கிறதான ஒரு எச்சரிப்பு. மூணாவது யாரு, அகிமாஸ் இல்லையா, மூணாவது யாரு அகிமாஸ். இவனுடைய ஓட்டம் என்ன அப்படி நம்ம பார்த்தோம். இந்த அகிமாஸ் இவன் தாவீதுடைய படையிலே இருக்கிறவன். இப்ப தாவீதுக்கும் அப்சலோமுக்கும் நடுவிலே போராட்டம் நடந்துட்டு அந்த காலகட்டம் இது. அப்பொழுது அப்சலோம் யுத்தத்திலே கொல்லப்படுகிறான். அது தாவீதுக்கே மனசு வேதனை, ஏன்னா அவனுடைய மகனாக இருந்ததுனால அவனுக்கே வேதனை. ஆனா இந்த அகிமாஸ் என்ன செய்யலாம், யோவாப் கிட்ட அந்த செய்தி சொல்லுகிறதுக்கு நான் ஓடி போறேங்கிறான். அவன் சொல்றான், சொல்றதுக்கு நல்ல செய்தி தான், நீ போலாம்ப்பா, அதனால நீ போக வேண்டாம், கூஷன் ஒருத்தர் இருக்கிறான் அவங்ககிட்ட இந்த செய்தி நான் கொடுத்து அனுப்புறேன்றான் சொல்லிட்டு அனுப்பிட்டான். ஆனாலும் கூட அவன் ஒரு ஆள் அனுப்பப்பட்ட பிறகும் கூட இந்த அகிமாஸ் சும்மா இருக்க மாட்டேங்கிறான், இல்ல நான் போறேங்கிறான், இல்ல வேண்டாம்ப்பா நல்ல செய்தி இருக்கும்போது நான் அனுப்புறேங்கிறான், இல்ல நான் ஓட தான் போறேன் அப்படின்னு சொல்லி ஓடிட்டான். இவன் ஓடி போய் அந்த கூஷை விட முந்திட்டு சீக்கிரமா போய் தாவீதுக்கு முன்னால போய் நிக்கிறான். அவ்வளவு பாஸ்டா ஓடி போய் தாவீதுக்கு முன்னால் நிக்கிறான். அங்க போய் நிற்கும் பொழுது தாவீதுக்கு விஷயத்தை கேட்கும் பொழுது ஓரளவுக்கு விஷயத்த சொல்றான், யுத்தத்துல ஜெயன்னு சொல்றான். ஆனா அப்சலோம் செத்த போனது அவனால சொல்ல முடியல. அப்ப தாவீது சொல்றான், அவன நீ ஒரு ஓரமா போய் நில்லுன்ட்டான். இது எதை குறிக்கிறது என்றால் அகிமாசுடைய ஓட்டம் துர்ச்செய்தியை சொல்லுகிறதற்கு தீவிரம் காண்பிக்கிற ஒரு ஓட்டம். ஒரு தேவப்பிள்ளை அப்படி இருக்கவே கூடாது. நற்செய்தியை நம்ம சொல்லணுமே தவிர துர்ச்செய்தியை நம்ம வேகமா போய் சொல்லக்கூடாது. இது நம்முடைய ஓட்டத்தில் கவனமா இருக்க வேண்டிய விஷயம். சரி, இப்ப நாலாவது காரியத்துக்கு நம்ம நேரம் போறோம். ஒன்று சாமுவேல் 17 அதிகாரம் 48-49 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம். ஒன்று சாமுவேல் 17 அதிகாரம் 48-49
அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவணிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எரிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான்.
இப்பொழுது கோலியாத்துக்கும் தாவீதுக்கும் இந்த இடத்துல ஒரு யுத்தம் நடக்குது. கோலியாத் சவால் விடுகிறான், என்னிடத்திலே நேரடியாய் தனியாக மோதுகிறவன் யாருன்னு சவால் விடுகிறான். என்னை ஜெயிக்கிறவனுக்கு நாங்கள் அடிமை, நான் அவனை உங்கள் ஆட்கள் ஜெயிச்சுட்டா நீங்க தான் எங்களுக்கு அடிமைன்னு சவால் விடுறான். இந்த சவாலை ஏற்கிறதற்கு இஸ்ரேல் ஜனத்துல ஒருத்தருக்கும் தைரியம் இல்லை, எல்லாரும் பயப்படுறாங்க. ஏன்னா கோலியாத்துடைய தோற்றம், அவனுடைய பலம், அவனுடைய யுத்தத்தின் பயிற்சி அந்த அளவுக்கு இருக்குது. 9 அடி உயரம் இருக்கிறதான ஒரு ராட்சதன், மகாபலசாலி, அவனிடத்துல தனியா மோத இருந்தது சாத்தியமே கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமையிலே இந்த கோலியாத்துக்கு எல்லாரும் பயந்து நடக்கும் பொழுது தாவீது ஒருவன் என்ன செய்யறான், நான் அந்த கோலியாத்துக்கு எதிராக தான் போறேங்கிறான். போகிறேன் என்று சொல்லவன் 5 கூழாங்கற்களை எடுத்துக் கொள்ளுகிறான். எடுத்துக்கொண்டு வரும் பொழுது கோலியாத் அவனுக்கு எதிர்த்து வரான். கோலியாத் எதிர்த்து வரும் பொழுது தாவீது பயந்து இப்படி ஓடல. தாவீது என்ன செஞ்சானா, இவன் அவனுக்கு எதிராக ஓடினானா, கோலியாத் எழுந்து அவன் வர ஆரம்பிக்கிறான். அந்த பெலிஸ்தீன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வரானாம். எழும்பி அவன் தாவீதுக்கு நேராக எதிர்த்து வரும்பொழுது ஐயோ அவன் எழுந்துச்சு வரான்னு இப்படி ஓடி போல, இவன் அவனுக்கு முன்னால ஓடுறான். அவன் மெதுவா எழுந்து வரான், இவனும் எதிராக வேகமா ஓடுறான். ஓடி போய் தன் கையில இருந்த கவன்ல இருந்து எடுத்து ஒரு கல்லை வைத்து சுழற்றி அடிக்கிறான். அந்த பெலிஸ்தீனுடைய நெற்றியில் பட்டு அவன் முகங்கப்புற விழுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது பெலிஸ்தியனுக்கு எதிராக ஒரு ஓட்டம் ஓடினான், ஓடி அந்த பெலிஸ்தியனை அடித்தான். அவன் ஓடி அடித்த அந்த வேகம் அது கர்த்தருடைய பலத்தினால் நடந்தது, பெலிஸ்தியனை மேற்கொண்டான். இது ஒரு அருமையான ஒரு காரியம். இது இன்னைக்கு சொல்லுகிறேன், இஸ்ரவேல் ஜனங்களால் இது மறக்க முடியாத சம்பவம். சமீபத்திலே இஸ்ரவேல் தேசத்தில், இஸ்ரேல் தான் உலகத்திலேயே பவர்ஃபுல் ஆர்மி, அப்படிதானே, உலகத்திலே மோஸ்ட் பவர்ஃபுல் ஆர்மி ஆர் இஸ்ரேல். சமீபத்தில் ஒரு மிசைல் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எத்தனை பேர் படிச்சீங்க பேப்பர்ல, படிக்கலையோ? சமீபத்தில் ஒரு லேட்டஸ்ட் மிசைல் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, மோஸ்ட் பவர்ஃபுல் மிசைல். இது இன்டரப்ட் பண்ணி அடிக்கக்கூடிய ஒரு மிசைல். அமெரிக்கன்ஸ்ல வந்து பேட்ரியாட் ஒன்று வச்சிருக்கிறாங்க, தெரியுமா பேட்ரியாட்? அதே போல இது அதை விட பவர்ஃபுல். இது இந்த மிசைல் இது வந்து அதை விட பவர்ஃபுல்லா, இது எத்தனையோ கிலோமீட்டர் போட்டுருக்கிறாங்க, எவ்வளவோ கிலோமீட்டர் தூரத்தில் கூட போய் ஆப்போசிட்ஸ் வர்றதான மிசைல் அடிக்கிறதுக்கு. அப்படி இது வரைக்கும் யாருமே அவ்வளவு பவர்ஃபுல்லா மிசைல் கண்டுபிடிக்கிறார். அது இன்னும் இஸ்ரேல் தன்னுடைய ராணுவத்தில் சேர்க்கல, டெஸ்ட் ஃபயர் பண்ணி சக்சஸ் பண்ணிட்டாங்க. இது ஜனவரிக்கு பிறகு அதை வந்து தன்னுடைய ராணுவத்தில் சேர்க்க போறாங்களாம் அந்த மிசைல. அந்த மிசைலுக்கு என்ன பேர் தெரியுமா? அந்த மிசைலுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க, என்ன தெரியுமா? டேவிட் ஸ்லிங். அந்த மிசைலுடைய பெயர் வந்து டேவிட் ஸ்லிங், தாவீதுடைய கவன் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த இன்னைக்கு இப்ப கண்டுபிடிச்சிருக்கிற அந்த பவர்ஃபுல் மிசைலுக்கு இஸ்ரேல் தேசத்துக்காரன் இன்னைக்கும் இந்த சம்பவத்தை அவன் மறக்க மாட்டேங்கிறான், தாவீது அடிச்ச கவன் கல்ல. அப்ப கோலியாத்தை வீழ்த்துகிறதற்கு தாவீது அடிச்ச அந்த கவன் வந்து இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு முக்கியமான சம்பவம். அதை இப்பவும் அதை நினைவு கொண்டு பேர் வைக்கிறான் அதனுடைய மிசைலுக்கு. அப்ப இது என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, இது அவ்வளவு ஒரு முக்கியமான சம்பவம், இது சாதாரணமான விஷயம் கிடையாது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்றைக்குமே வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு விஷயம் இது, தாவீது கோலியாத் சண்டை. அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தாவீது எதிர்கொண்டு ஓடி அவனை அடிக்கிறான். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சாதாரணமா பார்க்கும் பொழுது எதிராளி பயந்தா துரத்துறது ஈஸி, ஆனா எதிராளி எதிர்த்து வரும் பொழுது அவன் முந்திட்டான், எழுதுனா எதிர்த்து வர ஆரம்பிச்சுட்டான். அவன் எதிர்த்து வர ஆரம்பிச்சு ஆட்டோமேட்டிக்கா இருக்கிறவனுக்கு பயந்தவன், ஐயோ அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டானே, இவன் கொஞ்சம் முன்னால் இருக்கிறவன், நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணிதான் பரவாயில்ல, அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டானே, பயம் வரத்தான் செய். ஆனால் அவன் எழும்பி வர ஆரம்பித்த பிறகு தாவீது பார்க்கிறான், இனிய நம்ம சும்மா இருக்க கூடாது, இவன் எதிராக ஓடி கவனம் எடுத்து அடிக்கிறான், கல்லு வச்சு அடிக்கிறான். அப்ப இது எப்படிப்பட்ட ஒரு ஓட்டம் கேட்டீங்கன்னா, விசுவாசத்தின் ஓட்டம் இது. தாவீது எந்த விதத்திலையும் அந்த கோலியாத்துக்கு முன்னால் அப்படி ஓடுறதுக்கு அவனுக்கு எந்த விதமான புரொட்டக்ஷன் அவனுக்கு கிடையாது. கோலியாத் சகல விதமான ஆயுதங்களும் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு பரிசை பிடிக்கிறதுக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தாங்க. தாவீதுக்கு எந்த அசிஸ்டன்ட்டும் கிடையாது மனுஷத்துல. அவனுக்கு கேடயம் இருந்தது, தலை சீராக இருந்தது, பாதரட்சை இருந்தது, மார்க்கவசம் இருந்தது, எல்லாமே கோலியாத்துக்கு இருந்துச்சு. ஆனால் தாவீதுக்கு எதுவுமே இல்லை, மார்க்கவசம் போடல, கையில கேடயம் கிடையாது, கால பாதரட்சை கிடையாது, தலை சீரா கிடையாது, எதுவுமே கிடையாது, எந்த ப்ரொடெக்ஷன் அவனுக்கு கிடையாது. அவன் ஒரு அடி எடுத்தா இவன் அவ்வளவுதான், எந்த ப்ரொடெக்ஷன் அவனுக்கு கிடையாது. அவனுக்கு கூட அசிஸ்ட் பண்றதுக்கு ஆள் தான், இவனுக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு கூட யாரும் ஆள் வச்சுக்கல. தனியா போறான், எதுவுமே கிடையாது, ஆயுதம் எதுவுமே கிடையாது. இவனுக்கு தெரிந்த வெறும் ஒரே ஒரு கவன்கள், அவன் தெரிந்த ஒரே ஆயுதம் கவன் அடிப்பது. இத ஒன்றை வைத்துக் கொண்டு அவன் போறானா இருக்கு. என்ன ஓட்டனா, முழுக்க முழுக்க கர்த்தரை சார்ந்து, அவருடைய பலத்தினால் சார்ந்து கொண்டு, விசுவாசத்தினால் ஓடுகிறதான ஓட்டம். இன்றைக்கும் சொல்லுகிறேன், இந்த கோலியாத், அதுக்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா அவன் பேசுற டயலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். வா, நீ தடியோடு வருகிறதுக்கு நான் என்ன நாயா, வா உன் மாம்சத்தை எடுத்து ஆகாயத்து பட்சிகளுக்கு நான் போடுகிறேன்னு பயமுறுத்துவான். ஆனால் அவன் பயமுறுத்துகிற அந்த வார்த்தைகளை கண்டு தாவீது பயப்படல, அவன் தோற்றத்தை பார்த்து பயப்படல, அவனுக்கு இருந்ததான எந்த விதமான காரியங்களை பார்த்து எதுவுமே தாவீதை பயமுறுத்தல. இது என்ன தெரியுது கேட்டீங்கன்னா, அந்த சூழ்நிலைகள் கண்டிப்பா பயமுறுத்தக்கூடிய எத்தனை சூழ்நிலைகள் இருந்தாலும், அந்த எதை குறித்தும் அவன் பயப்படாமல் இவன் ஓடினதற்கு ஒரே ஒரு காரியம், அவனுக்குள் இருந்ததான கர்த்தர் பேரில் இருந்த ஒரு ஆழமான விசுவாசம், ஆழமான விசுவாசம். இன்றைக்கும் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே சத்துருவுக்கு எதிராக நாம் போகிறதில் தைரியமா ஓடணும். சத்துருவுக்கு என்றைக்குமே நம்ம முதுகு காட்டக்கூடாது, பயந்து பின்வாங்கக்கூடாது. பிசாசை குறித்த ஒரு பயம் ஒரு தேவ பிள்ளைக்கு துணி இருக்கக்கூடாது, எந்த விதத்தில் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா, ஒரு துணி கூட இருக்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் ஒரு சின்ன விஷயம், ஐயோ பிசாசு என்னமோ பண்ணுகிறது என்று சொல்லி பயந்து நடுங்கி விடுகிறாங்க. ஒண்ணுமில்லாத ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் பயப்படுறத பாக்குறோம், அது ரொம்ப தவறு. ஒரு தேவ பிள்ளை நம்ம என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோமோ அன்றைக்கில் இருந்து சொல்லுகிறேன், பிசாசை குறித்து பயம் துளி கூட நமக்கு வரக்கூடாது, எந்த சூழ்நிலையிலும் வரக்கூடாது. பிசாசுடைய ஒரு டெக்னிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை பயமுறுத்துவான், பயமுறுத்துவான். கோலியாத்து பாத்தீங்கன்னா அவன் செய்யற காரியத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கு. 40வது வசனத்துல வாசிச்சு பாருங்க, 40வது வசனத்துல வாசிப்போம்.
தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பிற்குரிய தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக் கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். பெலிஸ்தனும் நடந்து தாவீதின் அண்டைக்கு கிட்டி வந்தான். வரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான
சிவந்த
மேனியுள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான்
இது பெலிஸ்தியனுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். பெலிஸ்தியனுக்கு ஒருவன் அவனுக்கு ஈக்குவலா அவனும் ஒரு 9.5 மனுஷன் எதில் இருந்தான்னா அவன் கொஞ்சம் யோசிச்சிருப்பான். ஆனா பெலிஸ்தியன் பாக தனக்கு ஆப்பரண்டா வருகிறன்னு பார்த்தா ஒரு குள்ளமா சின்னுண்டா ஒரு மனுஷன் ஒருத்தன் வந்து நிக்கிறான். இதை பார்த்த உடனே பெலிஸ்தியனுக்கு இன்னும் அவனுக்கு தைரியம் ஜாஸ்தி ஆகி போச்சு. மிகப்பெரிய அவனை இன்னும் அசட்டைப்படுகிறான். இளைஞனா இருந்தபடியினால் இன்னும் அசட்டைப்படுனானாம். ஆனா அதுதான் அவங்களுக்கு வீழ்ச்சி இல்லையா. 1983 இங்கிலாந்து இந்தியா வேர்ல்டு கப் வின் பண்ணுச்சு தெரியுமா, ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுச்சு, வேர்ல்டு கப் வின் பண்ணாங்க. அந்த நேரத்தில் நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ் உலகத்திலே பவர்ஃபுல் டீம், அவங்க அடிக்கிற ஆளே கிடையாது, அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஆட்கள். அப்போ நான் ரொம்ப தீவிரமான கிரிக்கெட் வெறியன், அதான் எனக்கு எல்லாம் தெரியும். பயங்கர பவர்ஃபுல் டீம் அவங்க தான். அதுக்கு முன்னால் நடந்த 2 வேர்ல்டு கப்பில் தொடர்ச்சியாக தான் ஜெயிச்சிருந்தாங்க. இது 3வது வேர்ல்டு கப் தான் நடக்குது. 83 இந்தியாவுடைய சான்ஸ் பாத்தீங்கன்னா அப்போ 1% வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கு 1% தான் இந்தியாவுக்கு சான்ஸ். இந்தியாவில் வந்து ஒருத்தருக்கு கூட அந்த ஒன் டே ஆடுற பழக்கமே கிடையாது. 60 ஓவர் ஆடி 35 ரன் எடுப்பாங்க. கவாஸ்கர் 60 ஓவர் ஆடி 35 ரன் எடுப்பாங்க. 60 ஓவர் ஆடுவாங்க, ஆடி 35 ரன் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள் நம்ம ஆட்கள் அப்படி இருக்கும்பொழுது இந்தியா எப்படி அடிச்சு பிடிச்சு திடீர்னு ஃபைனல்ஸுக்கு செமி ஃபைனல்ஸ் வந்த உடனே இங்கிலாந்து இருக்கிற பத்திரிகையில எழுதுச்சு, என்ன எழுதுச்சு தெரியுமா, இந்த லார்ட்ஸ் மைதானத்தில் கால் வைக்கிறதுக்கு இந்தியா அன்னைக்கு தகுதியே கிடையாது எழுதுனாங்க. செமிஃபைனல்ஸ் வரும்பொழுது அதை ஜெயிச்சு ஃபைனல்ஸுக்கு இந்த லார்ட்ஸ் மைதானத்தை கூட கால் வைக்கிறதுக்கு இந்தியன் டீமுக்கு தகுதியே கிடையாது, ஓப்பனாக எழுதுனாங்க. ஏன்னா அவ்வளோ மட்டமான டீம். ஆனால் கடைசியில் பார்த்தா செமிஃபைனல்ஸ் ஜெயிச்சு ஜெயிச்சிருச்சு. ஒண்ணுமே புரியல. பத்திரிகை எழுதணும் அசிங்கமா போச்சுன்னா லாஸ்ட்ல கால வைக்கிறக்கே தகுதி இல்லைன்னு எழுதுன கடைசியில பார்த்தா செமிஃபைனல்ஸ் ஜெயிச்சு லாஸ்ட்க்கு உள்ள வந்துட்டான் அப்படின்னு. ஆனா பார்த்தோம் வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரே கொண்டாட்டம், ஒரு ஆஸ்திரேலியா ஒரு இங்கிலாந்து டீம் வந்திருந்தா அவங்க கொஞ்சம் டஃபா இருந்திருக்கும். இந்தியா தான் நமக்கு அகேன்ஸ்டா வந்திருக்குது பைனல்ஸ்க்கு, ஊதிட்டு போயிடலாம்னு நினைச்சிட்டான். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, அடுத்த நாள் பேப்பர்ல வந்ததுலாம் மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாலேயே அவங்க ஹோட்டல்ல ஃபுல்லா ரெடி பண்ணிட்டாங்க, நம்ம தான் ஜெயிக்க போறோம், நம்ம தான் இன்னைக்கு பார்ட்டி கொண்டாட போறோம், எல்லாம் போட்டு பக்காவ ரெடி பண்ணிட்டாங்க மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே. நம்ம சீக்கிரம் அடிச்சு இந்த இந்தியாவை ஊதி விட்டுட்டு சீக்கிரமா நம்ம போய் கொண்டாடலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணிட்டு வராங்க, வந்தோன்ன பார்த்தாக்க இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் போகுது. இந்தியா அதுக்கேற்ற மாதிரி 183 ரன் தான், 183 60 ஓவர் ஆடி அவுட் க்ளோஸ். அவன் பார்த்தா 183 ஒரே ஆள் அடிச்சுட்டு போலான்னு இறங்கினாங்க. அவ்வளோ பெருமை, நான் யாரு, எவ்வளோ பவர்ஃபுல் டீம். ஆனா இந்த 183 ரன் கூட அவனால் அடிக்க முடியல, படபடபடபட எல்லாம் அவுட் ஆகி போயிட்டாங்க. நடந்தது என்னது கேட்டீங்கன்னா, அவ்வளோ தூரம் இவங்க இந்தியாவன்னு அவ்வளோ அசட்டை பண்ணிட்டு வந்தாங்க, பெருமையா வந்தாங்க, அசட்டை பண்ணிட்டு வந்தாங்க. நம்ம தான் ஜெயிக்க போற முதலையும் முடிவு பண்ணிட்டு கொண்டாட்டத்துக்கெல்லாம் செலிப்ரேஷனுக்குலாம் ரெடி பண்ணிட்டு வந்தாங்க. கரிசல் எல்லாம் வெக்கப்பட்டு தலை குடிஞ்சிட்டு போனாங்க. இவனுக்கு வந்து ஜெயிக்க போறோம்னு சான்ஸே கிடையாது, இவன் நம்பிக்கை இல்லாம இறங்கினான். இந்தியாக்காரன் ஜெயிக்கவே போறதில்லை நினைச்சுட்டு இறங்கினான். கரிசல பார்த்தா இவனுக்கே நம்பிக்கை இல்லை, இவன் ஜெயிச்சு வேர்ல்டு கப் வாங்குவான்னு வாங்கிட்டான் கரிசல. இந்த மாதிரி கதைதான் இந்த இடத்துல நடந்திருக்குது. இந்த கோலியாத்து பாக்குறான் தாவீது சின்ன பையன், இவன் எங்க இருந்த நமக்கு முன்னால் நிக்க போன சொல்லிட்டு அவன் இளைஞனா இருந்ததுனால ரொம்ப அசட்டை பண்ணான். அவன் ஒருவன் இவனுக்கு ஏற்ற ஒரு ஈக்குவலான ஒரு ஆப்பனண்டா இருந்திருந்தாக்க கொஞ்சம் யோசிச்சிருப்பான். ஆனா இவன் சின்ன பையனா இளைஞனா இருக்கிறதுனாலே அவனுக்கு இன்னும் தைரியம் அதிகமாகி விட்டது. அப்புறம் பாருங்க அடுத்தது வாசிப்போம்.
பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோட என்னிடத்தில் வர, நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான்.
தன் தேவர்களை கொண்டு சபித்தான், அந்த அசுத்தாவிகளின் பெயரை சொல்லி சபித்தான். இது என்ன சொல்ல போனாக்க அந்த ஆவிகளின் பலத்தை அவன் யூஸ் பண்ணான், அத பெயரை சொல்லி சபிச்சான். நல்ல கவனிங்க, தாவீதுக்கு அகேன்ஸ்டா வெறுமனே கோலியாத்துடைய மனுஷ யுத்தம் மட்டும் நடக்கல, பிசாசின் ஆவிகளும் அவனுக்கு விரோதமாய் கட்டவிழ்க்கப்பட்டது. தன் தேவர்களை கொண்டு அவன் சபிக்கிறான், அந்த தேவர்கள் அவனை அழிக்கும்படியாக அவன் சபிக்கிறான். அப்படிதான் பார்க்கும் பொழுது அசுத்தாவிகளின் வல்லமைகளும் தாவீதுக்கு விரோதமாய் கட்டவிழ்க்கப்பட்டது. தாவீதை மேற்கொள்வதற்கு இரண்டாவது காரியம் நடக்குது. முதல்ல அவன் அசட்டை பண்ணுகிறான், இரண்டாவது அசுத்தாவிகளின் கிரியைகள் அவனுக்கு விரோதமாய் அவிழ்க்கப்படுகிறது. மூணாவது படிப்போம்.
பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான்.
அடுத்தது பார்க்கும்போது தன்னுடைய வார்த்தைகளினால் அவனை பயமுறுத்தினான். அவன் தோற்றத்தினால பயமுறுத்தினான், இரண்டாவது அசுத்தாதிகளை வைத்து பயமுறுத்தினான், மூன்றாவது பார்க்கும்போது அவனுடைய வார்த்தைகளினால் அவனை பயமுறுத்தினான். உன் மாம்சத்தை ஆகாயத்து பட்சிகளுக்கு போடுவா அப்படிங்கிறான். அப்ப இத்தனை பயமுறுத்தல்கள் தாவீதுக்கு அகேன்ஸ்டா வருது. ஆனா எந்த விதமான பயமுறுத்தலும் தாவீதை பயப்படுத்தவில்லை. இதையெல்லாம் தாண்டி தாவீது எதிராக ஓடினான். நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கும் சொல்லுகிறேன், சத்துருவை நேருக்கு நேர் சந்திக்க வேண்டும். பிசாசுடைய எந்த கிரியைகளை குறித்தும் தேவ பிள்ளைகளுக்கு பயம் வரக்கூடாது. நம்ம பயப்பட வேண்டிய ஒரே ஒருத்தர் கர்த்தருக்கு மட்டும்தான். அல்லேலூயா. யாக்கோபு எழுதுகிற நிருபம் 4:7 வசனத்தை வாசிக்கலாம்.
ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்,
பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்,
அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்,
அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இல்லையா, தேவனுக்கு மட்டும்தான் நம்ம கீழ்ப்படுகிறோம், பிசாசுக்கு என்னைக்குமே எதிர்த்து தான் நிக்கணும். கர்த்தரே சொல்றார், எதிர்த்து நில், எதிர்த்து நிக்கணும், எதிர்த்து நம்ம ஓடணும். அந்த எதிர்த்து ஓடுகிறதெல்லாம் என்னைக்குமே நமக்கு வந்து ஜெயம். நேற்று கூட என்னிடத்துல ஜெபிக்கிறதுக்காக ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க. பிலிப் பிரதருடைய மகள் மருமகன் சின்ன குழந்தை எடுத்துட்டு வந்தாங்க, பிறந்த குழந்தை, ஒரு மாச குழந்தை எடுத்துட்டு வந்தாங்க. அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த அவங்க வீட்டில் எத்தனையோ பிரச்சனை இருந்துச்சு. திடீர்னு பார்க்கும்போது ராத்திரி நேரத்தில் ஒரு பயங்கரமான துர்நாற்றம், திடீர்னு இவங்க இருக்கிறவங்க கூட மட்டும் வருமா, அவங்க இருக்கிற பக்கத்துல வராதான். அப்போ இந்த மாதிரி வந்து பயமுறுத்திட்டு சொன்னாங்க. அப்புறம் ஒரு சொன்ன உடனே ஒரு தடவை நான் இங்கிருந்தே ஜெபிச்சேன். ஜெபிச்ச உடனே அந்த நாள் இருந்து அந்த துர்நாற்ற விசேஷம் அப்படின்னு போச்சு. அதோட அது வரல. அதுக்கு பிறகு பார்க்கும்போது இரவு நேரத்தில் திடீர்னு குழந்தை அலறுது, திடீர்னு குழந்தைக்கு வாந்தி வருது, அதே நேரத்தில் எனக்கும் வாந்தி வருதுன்னு பிலிப் அவருடைய மகள் சொன்னாங்க. இப்படி எல்லாம் வருது, இதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நேற்று வீட்டுக்கு குழந்தை எடுத்துட்டு வந்தாங்க இந்த சாயங்காலம். அப்போ அவங்க ஜெபிச்ச உடனே கிட்ட ஒரு டவுட் கேட்டாங்க, பாஸ்டர் இதுக்கு எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியல, இந்த மாதிரி பிரச்சனை வருது, இப்படி திடீர்னு வருது, அன்னைக்கு ஜெபிச்சிங்க அதுக்கு பிறகு வரல, இப்போ இது வேற மாதிரி ஒன்று வருது, இதுக்கு நாங்கள் எப்படி ஜெபிக்கிறது அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன், நீங்க ஜெபிக்கவே வேண்டாம், நீங்க ஜெபிக்க வேண்டாம், பிசாசு விஷயத்தில் நீங்க அங்கே செய்யாதீங்க, ஜெபிக்க வேண்டாம், உங்கள் ஜெபம் எல்லாம் கர்த்தரோடு வச்சுக்கோங்க. பிசாசு விஷயத்தில் என்ன செய்ய வேண்டாம், ஜெபிக்க என்ன பண்றீங்கன்னு, ஆண்டவரே எங்க பிள்ளைய பாத்துக்கொள்ள, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி குழந்தை கையில் தலையில கை வச்சு ஜெபிக்கிறேன், எங்க பிள்ளைய பாத்துக்க ஆண்டவரே அப்படி நாங்க ஜெபம் பண்றோம் அப்படின்னா சொன்னா நீங்க ஜெபிக்க வேண்டாம். நீங்க கத்திரிட்ட மட்டும் ஜபிச்ச போதும், இந்த விஷயத்துக்கு என்ன செய்ய வேண்டாம், ஜபிக்க வேண்டாம். உங்களை ஆச்சரியமா பார்த்தா நான் சொன்னேன், இந்த விஷயத்துல நீங்க பிசாசுக்கு எடுத்து தான் நிக்கணும். நல்ல கத்திரிட்ட நல்ல ஐக்கியம் வச்சுக்கோங்க, கத்திர கூட உறவை நல்லா பலப்படுத்திக்கோங்க. பலப்படுத்திட்டு இப்படி ஒரு சிம்டம், திடீர்னு ஒரு துர்நாற்றம் உங்கள்கிட்ட வீட்டுக்குள்ள அடிக்குது, திடீர்னு ஒரு குழந்தைக்கு திடீர்னு ஒரு சிக்னஸ் வருது, திடீர்னு பயந்து முழிக்குது அப்படின்னாங்க. அப்படி வருதா, ஒண்ணும் பண்ண வேண்டாம். எங்கள் குழந்தையை பயமுறுத்துகிற பிசாசு இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்லுங்க, அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. அப்ப நிறைய பேர் என்ன செய்யறோம், ஒரு பிசாசுடைய காரியம்னா அதை அப்படியே போட்டு ஜபம் பண்ணி அப்படியே போல நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு லெவல் தான், ஒர்க் அவுட் ஆகாது. பிசாசுக்கு என்னைக்குமே எதிர்த்து நிக்கணும். இப்ப இயேசு கிறிஸ்துவே பிசாசுனால் சோதிக்கப்பட்ட போது அப்படிதான் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் காரியம் கல்லுகளை அப்பமாக்கணும்னே சாஃப்டா சொன்னாரு. மனுஷன் அப்பத்த நாள் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயில புறப்படுகிற ஒரு வார்த்தையும் பிழைப்பாரு. பிசாசு கேட்டுட்டு சரி அடுத்ததுக்கு போயிடுச்சு, பயப்படல, அடுத்ததுக்கு போயிடுச்சு. அடுத்தது மேல தாழ குதியும், அப்ப தேவத்தவர்கள் வந்து தாங்குவாங்க. அதுக்கும் அவரு ஒரு லெவலுக்கு சொன்னாரு, கத்திர சோதிக்க கூடாது, தேவனாகி கத்திர பரிட்சமாக்க கூடாது சொல்லிட்டாரு. அப்பவும் போல மூணாவது பாக்குது, என்ன சாஸ்திராகமா விடுத்து பணிந்து கொள்ளும் எல்லாத்தையும் உனக்கு நான் தரேன். அப்பதான் பார்த்தாரு இவன் இப்படி சும்மா சாப்பிட்டு ஹேண்டில் பண்ணா ஒத்து வர சரிப்பட்டு வராது. அப்பால போ சாத்தானேனர், உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. அப்பால போ சாத்தானே என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அப்படி சொன்ன மாத்திரத்தில் பிசாசானவன் ஓடி போனான். அப்ப அவர் எதிர்த்து நிக்கிற வரைக்கும் பிசாசு ஏதாவது வேற வேற விதத்தில் வந்துட்டே இருப்பான். என்னைக்கு சொல்லுகிறேன், பிசாசின் விஷயத்தில் நீங்கள் முழு இருதயத்தோடு எதிர்த்திருக்கிற வரைக்கும் அவன் திரும்ப 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 வேற வேற விதத்தில் உங்களோடு போராடிட்டு தான் இருப்பான். ஆண்டவரே என்னை காப்பாற்றும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா சும்மா ஒரு பக்கம் போய் இன்னொரு பக்கம் வரும். ஆண்டவரே நான் என்ன செய்யணும் தெரியலன்னா இன்னொரு பக்கம் போய் இன்னொரு பக்கம் வரும். ஆண்டவரே எனக்கு என்ன பண்ண தெரியலப்பா, நீங்க தான் பா எனக்கு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே இப்படி இப்படி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும். நீங்க கர்த்தரோடு நல்லா பேசுங்க, ஐக்கியம் பாருங்க, அடுத்தது பிசாசோடையும் பேச ஆரம்பிங்க. இல்லையா, பிசாசோட நம்ம பேசணும், நேருக்கு நேர் அவனோட பேசணும், அவனை கவுண்டர் பண்ணணும், அப்பதான் பயப்படுவான். எப்பவுமே அதான் இயேசு கிறிஸ்து என்னைக்கு அப்படிதான் பண்ணார், பிசாச டைரக்டா கவுண்டர் பண்ணார். எந்த இடத்துல பிசாசு பிடிச்சு கூட வரும்பொழுது அவர் பிதாவிட்ட ஜபிக்கல, டைரக்டா கவுண்டர் பண்ணார், பேசாமல் வெளியே போனார். எந்த சூழ்நிலைகள் எதையுமே சொல்லுகிற டைரக்டா தான் அவர் கவுண்டர் பண்ணாரு, தவிர எதுக்குமே அவர் பின்னிட்டு போல. இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னால் கூட பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 18 பாருங்க, எப்படி கவுண்டர் பண்ணும்போது எப்படி நடக்குது பாருங்க. 18 மூணாவது வசனத்தில் வாசிக்கலாம்,
யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும்,
யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும்,
பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு,
பரிசேயர் என்பவருடைய கூட்டத்தையும் கூட்டிக் கொண்டு,
பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். இயேசு தனக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து,
எதிர்கொண்டு போய்
அவர்களை நோக்கி,
பாருங்க அவருக்கு எதிர்கொண்டு போனார் இயேசு கிறிஸ்து. அவ்வளவு போர்ச்சேவர் வராங்க, சூழ்நிலைகள் விரோதமா இருக்கு, அவர்களுக்கு எதிர்கொண்டு போய்
அவர்களை நோக்கி
அவர்களை நோக்கி
யாரை தேடுகிறீர்கள் என்றார்
யாரை தேடுகிறீர்கள் என்றார்
அதற்கு அவர்கள் பிரதியுத்தரமாக
அதற்கு அவர்கள் பிரதியுத்தரமாக
நஸ்ரீனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள் அதற்கு இயேசு
அதற்கு இயேசு
நான் தான் என்றார்
நான் தான் என்றார்
அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும்
அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும்
அவர்களுடனே கூட நின்றான்
அவர்களுடனே கூட நின்றான்
நான் தான் என்று அவர்
நான் தான் என்று
அவர் அவர்களிடத்தில் சொன்னவுடனே
அவர் அவர்களிடத்தில் சொன்னவுடனே
அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள்
பின்னிட்டு தரையிலே விழுந்தாங்களாம் போர்ச்சவர்கள் யாரை தேடுகிறீர்கள் இயேசுவை தேடுகிறோம் நான் தான் புத்தன் விழுந்துட்டாங்க எல்லாரும் அது அதிகாரம் பார்த்தீங்களா பேதுரு கிட்ட இவன் தான் இயேசுவோடு இருந்தவன் அவன் நான் இல்லைன்னா கடைசியில் அவனே தான் மாட்டிட்டான் நான் தான் சொல்ற ஒரு பாருங்க எவ்வளவு அத்தாரிட்டியா இருக்கிறார் நான் இல்லன்னு சொல்றவன் பாருங்க என்ன ஆயிட்டான் பாருங்க இதான் நிலைமை என்னைக்குமே நம்ம இயேசு கிறிஸ்து போல நான் தான் நிக்கணும் அல்லேலூயா பிசாசை எதிர்த்து நிக்கணும் அவனுடைய ஆட்களை எதிர்த்து நிக்கணும் அவனுடைய சூழ்நிலைகளை எதிர்த்து நிக்கணும் நம்ம பயந்தமானால் கண்டிப்பா சொல்றேன் பிசாசு நம்மை மேற்கொள்ளும் தேவ பிள்ளைகள் கவனமாகணும் எந்த ரூபத்தில் பிசாசு உங்களுக்கு விரோதமாக நேரடியாகவோ அல்லது மனுஷன் மூலமாகவோ அல்லது சூழ்நிலைகள் மூலமாகவோ எப்படி வந்தாலும் சரி பயப்படாமல் எதிர்கொள்ளணும் எதிர்த்து நிற்கணும் அப்படி நின்னம்னா ஜெயம் நமக்குத்தான் அல்லேலூயா ஜெயம் நமக்குத்தான் நிற்கணும் எதிர்த்து நிற்கணும் அதுதான் கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்கிறார் எதிர்த்து நிற்கணும் தாவீது செஞ்சது அதுதான் ஒருவேளை தாவீது அவனுடைய தோற்றத்தை பார்த்து அவனுடைய வார்த்தைகளை கேட்டு பயந்து ஓடினான் வச்சுங்க ஐயோ தெரியாம இவங்கிட்ட நம்ம வந்துட்டோமே சொல்லிட்டு பயந்து ஓடிச்சுன்னா அவன் வரட்டு வரட்டு வரட்டி அடிச்சுட்டு போயிருப்பான் கோலியாத்து ஆனால் தாவீது எதிராக ஓடி அடித்தான் அந்த ஓட்டம் விசுவாசத்தின் உச்சகட்டமான ஒரு ஓட்டம் அப்படித்தான் நம்மளும் கூட விசுவாசத்தோடு சத்துருவை சந்திக்கணும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார் கடைசியா ஒரு ஓட்டத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி முடிக்க நினைக்கிறேன் வாசிக்கலாம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18:41-46 வாசிப்போம்
பின்பு எலியா ஆகாபை நோக்கி
நீ போய்
போஜனபானம் பண்ணும் பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது என்றான் ஆகாப் போஜனபானம் பண்ணம் போனான் பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திர முகமாய்ப்பார் என்றான் அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான் நீ இன்னும் ஏழு தரம் போய்பார் என்றான் ஏழாம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான் அப்பொழுது அவன் நீ போய் ஆகாபை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான் அதற்குள்ளாக
வானம் மேகங்களினாலும்
காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரவேலுக்கு போனான்
ஆகாப் ரதத்திலே ஏறி இஸ்ரவேலுக்கு போகிறான்
கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால்
அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு
இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாப்புக்கு முன் ஓடினான்
நான் நினைக்கிறேன் உலக மனுஷ சரித்திரத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் யாரு ஹுசைன் போல்ட் ஹுசைன் போல்ட்டால எந்த மொழிக்கு நிக்க முடியாது ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் யாருன்னா எலியாதான் புரியுதுங்களா ஆசகையில் வந்து கலைமானை போல ஓடினான் ஆனால் இந்த எலியா குதிரையை விட வேகமா ஓடினான் குதிரையை விட டாப்ல போயிட்டான் ரேஸ் குதிரைகள் ஓடும் பொழுது இதெல்லாம் ஆகாப்படி ரதத்துலன்னா டாப் மோஸ்ட் குதிரை தான் இருந்திருக்கும் அவைகள் அவருடைய வேகம் சொல்லுவாங்க ஒரு செகண்ட்ல 25 மீட்டர் கிராஸ் பண்ணுமா அவருடைய ஸ்பீடு ரேஸ்ல வரும்போது ஒரு செகண்ட் 25 மீட்டர் கிராஸ் பண்ணுவான் அந்த ஸ்பீடு அதை விட ஸ்பீடா போயிருக்கிறான் இந்த எலியா. அவனை முன்னால ஓட விட்டுட்டு, அந்த ரதத்தை ஓட விட்டுட்டு பின்னால ஸ்டார்ட் பண்ணி அதற்கு முந்தாக முந்திக் கொண்டு ஓடிவிட்டான் இந்த எலியா. இதற்கு என்ன ரீசன்? கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால். அதான் காரணம். ஒரு மனுஷன் எந்த ஒரு மனுஷனும் ஓட முடியாது. கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் ஆகாப்புடைய ரதத்தை முந்திக் கொண்டு ஓடி போனான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இது ஒரு நல்ல ஒரு படிப்பினை. நம்முடைய ஓட்டம் ஆகாப்புடைய ரதத்தை முந்திட்டு ஓடணும். இந்த ஆகாப் என்பது யார்? பிசாசு. ஒரு தேவ பிள்ளையின் ஓட்டம் என்னைக்குமே சொல்லுகிறேன், பிசாசுடைய ஓட்டத்தை விட ஸ்பீடா இருக்கணும் நம்முடைய ஓட்டம். பிசாசுடைய ஓட்டத்தை விட நம்ம ஓட்டம் ஸ்பீடா இருக்கணும். பிசாசு அவனும் டைம் கால்குலேஷனோடு அவன் செயல்படுகிறான். அவனுக்கும் ஸ்பீட் லிமிட் வச்சிருக்கிறான். ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுவான் தெரியுமா? பிசாசெல்லாம் செய்வான். அதெல்லாம் நம்ம பார்த்து நம்முடைய ஸ்பீடையும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கணும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் பாருங்க, உங்களுக்கு நான் சொல்ற ஒரு வசனம், 12:12 படிங்க. வெளிப்படுத்தல் 12:12.
ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, கழிகூறுங்கள்,
பூமியிலும்
சமுத்திரத்திலும்
குடியிருக்கிறவர்களே.
ஐயோ
ஐயோ,
பிசாசானவன் தனக்கு கொஞ்சம் காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து, மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும்
கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து இன்னும் கோபத்தோடு இறங்கினான். ஐயோ, நமக்கு டைம் ரொம்ப குறைவா இருக்குதே, அதை பார்த்துட்டு தன்னுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்றான் பிசாசு. இன்னும் கோபத்தோடு இறங்குறான், இன்னும் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிட்டான். அப்ப பிசாசு கூட தனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை பார்க்கிறான். அந்த காலம் குறைவாய் இருக்கிறதுனால அதுக்கு ஏத்த மாதிரி வேகத்தை அதிகரித்துக் கொண்டே போகிறான். அதனாலதான் நமக்கு தெரியும், இது உலக பிரகாரம் நீங்க யோசிச்சு பார்த்தாலே தெரியும், முன்பு இல்லாத அளவுக்கு இந்த நாட்களிலே பாவம் பெருகி இருக்கிறது. முன்பு இல்லாத அளவுக்கு இன்றைக்கு பாவம் செய்வதற்கு வாய்ப்புகள் கூடியிருக்கிறது. முன்பு இல்லாத அளவுக்கு இந்த நாட்களிலே பாவம் செய்வதற்கான சூழ்நிலைகள் அதிகரித்திருக்கிறது. மீடியா மூலமா மற்ற எல்லா விதத்திலையும் சொல்லுகிறேன் இல்லையா, பாவம் செய்வதற்கு ஒரு ஆத்மா நரகத்துக்கு போகிறதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து பிசாசு வேகமா கிரியை செய்யறான். முந்தையெல்லாம் அந்த சூசைட் பண்ணி சாகிறாங்கன்னா ஏதோ வயசுல ஒரு 20 வயசு 25 வயசு அந்த மாதிரி அந்த மாதிரி தான் சூசைட் பண்ணுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல பாடம் படிக்கலன்னு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க பொண்ணுங்க சூசைட் பண்றாங்க. 10 வயசு இவங்க சூசைட் பண்றாங்க. அப்ப இவங்களுக்கு கூட தற்கொலை பண்ண தெரியுது இல்லையா? ஒரு காலத்துல தெரியாது, ஆனா இன்னைக்கு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகள் பாடம் படிக்கல சூசைட் பண்றாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? பிசாசு சொல்லிக் கொடுக்கிறான் மீடியா மூலமா மற்ற பல காரியங்கள் மூலமாக, இப்படி செஞ்சேன்னா நீ சாகலாம் சொல்லிக் கொடுக்கிறான். சொல்லிக் கொடுத்து ஆத்துமாக்களை நரகத்தில் கொண்டு போகிறதற்கு அவன் எவ்வளவு தீவிரமாய் வேகமாய் ஆத்துமாக்களை நரகத்தை கொண்டு போறான் பாருங்க. அப்ப அந்த நாட்களில் நம்ம காலத்தில் இல்லாத அறிவு, தீமை செய்கிறதற்கு சாகிறதற்கு இந்த அறிவு இன்னைக்கு இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு இருக்குது இல்ல இருக்குது. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, பிசாசு தான் இதுக்கு காரணம். இப்படிப்பட்ட தீங்கையான காரியங்களை சின்ன பிள்ளைகள் இருதயத்திலேயே விதைக்கிறான். பாவத்தையும் சொல்லுகிறேன், மற்ற காரியங்களையும் சொல்லுகிறேன், தற்கொலை வரைக்கும் எல்லா தீமையான காரியங்களுக்கும் பிசாசு அவன் வேகமாய் செயல்படுவதுதான் இதுக்கு காரணம். அப்போ அதை விட வேகமா நம்ம செயல்படணும்னா, அதை விட அதிகமா சின்ன பிள்ளைகளையே நம்ம கத்தருக்குள்ள நடத்த வேண்டியது அவசியம். அவனோட நம்ம ஸ்பீடா செயல்படணும். அவன் ஒரு 10 வயசுல இருக்கிற ஒரு பிள்ளையவே அவனால கொல்ல முடியுதுன்னா, அதுக்கு முன்னாலேயே நம்ம பிள்ளைகளை கத்தருக்குள்ள நடத்த வேண்டியது அவசியம்னு தெரியுது இல்லையா? இது என்ன தெரியுது? நம்ம வந்து அதை விட ஸ்பீடா இருக்கணும். அவன் வேகத்தை விட நம்ம ஸ்பீடா இல்லைன்னா நம்ம கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. நம்ம ஒரே லெவல்ல போயிட்டு இருக்க கூடாது, ஏன் ஸ்பீட் லிமிட் தான் இருக்க கூடாது. அவன் வேகத்தை அதிகரிக்கிறான், நம்ம அதை விட அதிகரிக்கணும். உண்மையா சொல்ல போனா அவனுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை விட நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் குறைவு தெரியுமா? இனி அடுத்தது நடக்க போகிறது என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை. அந்த ரகசிய வருகை வரைக்கும் தான் நம்ம கர்த்தருக்காக வேலை செய்ய போறோம். ஆனால் அதுக்கு பிறகு பிசாசுக்கு இன்னும் 7 வருஷம் அந்தி கிறிஸ்துவின் அரசாட்சி காலம் இருக்குது. இன்னும் செயல்படுறதுக்கு இன்னும் காலம் இருக்குது அவனுக்கு, இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது நம்மளை விட அதிகமான டைம் வச்சிருக்கிறவனே ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றான்னா, அதை விட குறைவான டைம் வச்சிருக்கிறவன் நம்ம எந்த அளவுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி இருக்கணும், இல்லையா? இதுல என்ன தெரியுது? சுவிசேஷம் அறிவிக்கிறது, கத்தருக்காய் பாடுறது, நம்முடைய ஜெபிக்கிறது, எல்லாத்திலையுமே நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும். ஜெபத்துல நம்முடைய ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும். வேதத்தை வாசிக்கிற ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும். ஆத்மாதாயம் செய்யறதுல ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும். எல்லா விஷயத்திலும் நம்முடைய ஸ்பீடை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கிறான். இன்க்ரீஸ் பண்ணலன்னா அவன் நம்மள ஓவர் கம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணாம இருந்தோம்னா அவன் நம்மை மேற்கொண்டு போய்கொண்டே இருப்பான். அதனால தேவ பிள்ளைகள் ஒரே ஸ்பீட்ல ஓடக்கூடாது. ஆமென். ஒரே ஸ்பீட்ல ஓடக்கூடாது. 10 வருஷமா ஒரே ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்க கூடாது. ஸ்பீட மாத்தணும், ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும். புரியுதா? ஒரே ஸ்பீட்ல காணப்புள்ள ஓடிட்டு இருக்க கூடாது. நம்முடைய வேகம் அதிகரிக்க வேண்டும், நம்முடைய முயற்சிகள் அதிகரிக்க வேண்டும், நம்முடைய ஜபத்தின் ஸ்பீட் அதிகரிக்கணும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்பீடு நம்ம அதிகரிக்கணும். அது அதிகரிக்கும் பொழுதுதான் சத்துருவை மேற்கொள்ள முடியும். அது எப்படி நம்ம அதிகரிக்கிறது? அதுக்குதான் சொல்றாரு, கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால். கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கணும். கேளுங்க ஆண்டவர், நீர் எங்க கூட இருங்க ஆண்டவர், என் கூட இருங்க. கர்த்தருட்டு கேளுங்க. நீ காலையில மதத்தான் கேட்டோம், என் கூட இருங்க. கர்த்தரிடத்துல கேளுங்க, என் கூட இருங்க. அவருங்க கூட இருந்தார்னா நீங்க வேகமா ஓட முடியும், இல்லைன்னா நம்ம ஓட முடியாது. அதனால நம்முடைய வேகத்தை நாம் கண்டிப்பாக அதிகரிக்க வேண்டும். இதுதான் முக்கியமான காரியம். அப்போ தாவீதுடைய ஓட்டம் சத்துருவுக்கு எதிராக விசுவாசத்தோடு ஓடி அவன் மேற்கொண்டான். எலியாவுடைய ஓட்டம் ஆகாப்புடைய ஓட்டத்தை பார்க்கிலும் அதிக வேகமாய் இவன் ஓடி அவன் மேற்கொண்டான். அதனால் இந்த நாட்களிலும் நம்முடைய வேகத்தை கூட்டி கர்த்தருக்கு மகிமையாய் நாம் காணப்பட வேண்டும். அதைதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஆவிக்குரிய ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பல காரியங்களை பார்த்திருக்கிறோம். தாவீது ஓடினான், பெலிஸ்தீனுக்கு எதிராக ஓடி தன் அடைப்பையிலிருந்து ஒரு கல்லை எடுத்து பெலிஸ்தியனுக்கு முன்பாக அடித்தான். அந்த பெலிஸ்தியன் தன்னுடைய தோற்றத்தினால் தாவீதை பயமுறுத்தினான். தன்னுடைய தேவர்களை கொண்டு தாவீதை பயமுறுத்தினான். தன்னுடைய வார்த்தைகளினாலே தாவீதை பயமுறுத்தினான். ஆனால் எதுவுமே தாவீதை அசரப்பண்ணல. இவைகள் எதுவுமே தாவீதை பின்னோக்கி ஓட வைக்கல. அந்த பெலிஸ்தியனுக்கு முன்னாக ஓடி அவனை அடித்து வீழ்த்தினான். தேவ பிள்ளையே, என்னைக்குமே சொல்லுகிறேன், பிசாசுக்கு எதிராக ஓடணும், பயந்து ஓடக்கூடாது. அவனை ஃபேஸ் பண்ணணும், அவனை பார்த்து பேசணும், அவனை எதிர்த்திருக்கணும், அவனை கடிந்து கொள்ளணும். இயேசுவின் நாமத்தில் அவனை கடிந்து கொள்ளணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நம்ம ஜெயம் எடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து தன்னை போர் வீரர்கள் பிடிக்க வரும் பொழுது பயந்து ஓடல, ஒளியில நான் தான், அவ்வளவுதான். அந்த அதிகாரம் வெளிப்பட்டது, பின்னிட்டு விழுந்தாங்க. அதுதான் அதிகாரம் நம்முடைய வாழ்க்கையிலே. பிசாசுக்கும் அவனுடைய எல்லா சூழ்ச்சிகளுக்கும் நம்ம எதிர்த்து நிற்கணும். அப்பொழுது கர்த்தர் ஜெயத்தை நமக்கு கொடுப்பாராம், எல்லாவற்றிலையும் ஜெயத்தை கொடுப்பாராம். அடுத்தபடியாய் பார்க்கும் பொழுது நாம் ஆகாப்புடைய ஓட்டத்தை பார்த்தோம். ஆகாப் இஸ்ரேலுக்கு வருமட்டாக இந்த எலியா ஆகாப்புக்கு முன்பாக அவன் ஓடினான் என்று பார்க்கிறோம். எலியாவின் ஓட்டம் ஆகாப்பை விட வேகமாய் இருந்தது. அவன் ரதங்களை பார்க்கிலும், அவன் குதிரைகளை விட எலியாவின் வேகம் அதிகமாய் இருந்தது. காரணம், கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல் இருந்தது. கர்த்தரிடத்தில் கேட்போ எப்பவுமே, ஆண்டவரே நீங்க என் கூட இருங்கப்பா, என் கூட நீங்க இருக்கணும். கர்த்தருடைய கரம் நம்மேல் இருந்தால் போதும், கண்டிப்பாக நாம் எல்லாவற்றிலேயும் சத்துருவை ஜெயித்து விட முடியும். கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கணும், அவருடைய சமூகம் நம்மோடு இருக்கணும், கர்த்தர் நம்ம கூட இருக்கணும், அப்பதான் நம்மளால ஓட முடியும். கர்த்தர் நம்ம கூட இல்லாம நம்ம பலத்தினால ஓடவே முடியாது. கர்த்தர் நம்ம கூட இருந்தால் வேகமாய் ஓடி வெற்றி பெற முடியும். ஸ்தோத்திரம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் பார்த்த ஒவ்வொருவருடைய ஓட்டங்களை குறித்து எங்களுக்கு நீங்க எச்சரிப்புகளையும் ஆலோசனைகளையும் தந்த தயவிற்காக ஸ்தோத்திரம். அப்பா, இந்த வார்த்தைகள் எங்களை புடமிடட்டும், எங்களை உருவாக்கட்டும், செம்மையாய் ஓடி பந்தய பொருளை நாங்கள் பெற்றுக் கொள்ளும்படிக்கு எங்களை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.